காத்து வருகிறீர்களோடு உங்கள் புலிகளின் குரல் இணையதளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது.
மகனே மகனே நல்ல புலி வீரனுக்கு மாலையிடும் குரலே, பீசும் தமிழ் வாசம் அதை தூவும் எங்கள் குரலே, விடுதலைக்கு போர் தொடுக்கும் வேங்கைகளின் குரலே, புலிகளின் குரலே, புலிகளின் குரலே, புதியதோ சரிதம் எழுதிடும் குரலே, விடியலின் குரலே, விடியலின் குரலே, வேங்கைகள் பாடிடும் விடுதலை குரலே. வாழ்க வாழிய நலம் யாவும் சூழுக, வானோசை வாழிக, காதோரம் பேசுக, காதோரம் பேசுக, காதோரம் பேசுக.
வானொலி என்றால் அது ஓர் இடத்தில் தனது ஒலிபரப்பு கோபுரத்தையும் அலுவலகம் மற்றும் கலையகத்தையும் கொண்டு இயங்குவது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பாரம்பரியமான வானொலிகள் எல்லாம் அவ்வாறே இயங்குகின்றன. போர்க்கால வானொலிகள் இதற்கு மாறாக நகரும் தன்மை கொண்டவை. ஈராக்கில் அமெரிக்கா முன்னெடுத்த போரின் போது போர் வானொலிகளில் இருந்து ஒலிபரப்புகளை நடத்தியிருக்கிறது. அதேவேளை விடுதலைக்கான வானொலிகள் தமது மறைவிடங்களில் தமது வானொலி நிலையத்தை நிறுவி அதை இயக்கியிருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா அனுபவத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலைக்கான வானொலிகள் மறைவிடங்களில் இருந்து ஒலிபரப்பாகி இருக்கின்றன. அவ்வாறான வானொலிகள் அயல் நாடுகளில் தமது கட்டமைப்புகளை நிறுவி ஒரு நிரந்தரமான இடத்திலிருந்து ஒலிபரப்பை நடத்தியிருக்கின்றன. இலங்கை போன்ற தீவுகளில் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட சூழலில் போராட்ட குழுக்களுக்கு அயல் நாடுகளில் வானொலி நிலையங்களை அமைப்பதற்கான வாய்ப்புகள் அரிதாகின்றன. அதுவும் அயல் நாடான இந்தியா இலங்கையில் நடைபெறுகின்ற விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இல்லாத நிலையில் அங்கிருந்து விடுதலைக்கான ஒலிபரப்பை நடத்துவது சாத்தியமில்லாதது ஒன்றாகியது. ஆகவே தீவுக்குள்ளேயே விடுதலைக்கான வானொலி ஒலிபரப்பை நடத்துவது சிரமமானதாகிறது. அதனால் இவ்வாறான சூழலில் ஒலிபரப்பாகும் வானொலிகள் நகரும் பண்பை கொண்டிருக்க வேண்டியிருக்கின்றன. தொடர்ச்சியாக நகர வேண்டியிருப்பதால் இவை தற்காலிக கட்டமைப்பை எப்போதும் கொண்டிருக்க வேண்டியதாயிருக்கிறது. இது அதிக சிரமமானதும் பொருட்செலவு மிக்கதுமாகும், ஆபத்தானதுமாகும். இந்த சூழலையே புலிகளின் குரலும் கொண்டிருந்தது. விடுதலை புலிகள் தமது இருப்புக்கான திட்டவட்டமான நில அமைவிடத்தை நிரந்தரமாக கொண்டிருந்தவர்களாகவே
இருந்திருக்கிறார்கள். ஒலிக்குது காலையிலே இளவேதம் இசைக்குது காதினிலே, நாதம் எழுப்பிடும் புலி குரலி தினம் நாங்கள் சுவைத்திடும் அது குரலி, நாதம் எழுப்பிடும் புலி குரலி தினம் நாங்கள் சுவைத்திடும் அது குரலி, கீதம் ஒலிக்குது காலையிலே வேதம் இசைக்குது காதினிலே.
இலங்கை இராணுவத்தின் போர் நடவடிக்கைகளால் புலிகள் நிலைத்திருக்கக்கூடிய இடங்களில் எப்போதும் ஆக்கிரமிக்கப்பட்டபடியே இருந்திருக்கின்றன. அதேவேளை நில மீட்பு போருக்கான அவர்களும் தமது நகர்வுகளை தந்திரோபாய ரீதியாக எப்போதும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியிருந்திருக்கிறது. நிலத்தை மீட்டல் மற்றும் நிலத்தை பாதுகாத்தல் என்ற கோட்பாட்டில் நகரும் நிலவமைப்பை நிரந்தரமாகிறது, அதுவே நிலையானதாக காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை புலிகளும் மக்களும் எப்போதும் ஓரிடத்தில் தங்கியிருக்க முடிந்ததில்லை, சதா காலமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியிருந்திருக்கிறது. இவ்வாறான நகரும் சூழலில் புலிகளின் குரல் வானொலியில் ஓடி ஓடி ஒலிக்க வேண்டியிருந்தது. நகரும் வானொலியாகவே புலிகளின் குரல் வானொலியை பார்க்க முடியும். இதன் ஒலிபரப்பு கோபுரம், கலியகம் மற்றும் அலுவலகம் எல்லாம் தற்காலிக தன்மை உடையவையாகவே காணப்பட்டிருக்கின்றன. இடம்பெயரும் பண்பு கொண்டு இயங்கிய வானொலியாக இதனை பார்க்க முடியும். 90களில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்படுகின்ற புலிகளின் குரல் வானொலி திருநெல்வேலியில் தனது அலுவலகத்தையும் கலியகத்தையும் அமைத்து இயங்குகிறது. யாழ்ப்பாண கோட்டைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த இலங்கை தொலைத்தொடர்பு கோபுரம் புலிகளின் குரல் ஒலிபரப்பு கோபுரமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போது யாழ்ப்பாண கோட்டையில் இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணத்துக்கு அருகில் மண்டைதீவில் இராணுவ தளத்தில் கோட்டையில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினருக்கான சூட்டாதாரமாக மண்டைதீவில் அமைக்கப்பட்டிருந்த ஆற்றரை தளம் செயற்பட்டது. அங்கிருந்து ஒலிபரப்பு கோபுரம் அமைந்த பகுதிக்கு செல் தாக்குதல் நடைபெறுவது வழமை. அதன் மத்தியிலும் செய்தி வாசிப்பவர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த பகுதியில் நிலை கொண்டு புலிகளின் குரல் ஒலிபரப்பை நிகழ்த்தினார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 யாழ்ப்பாணம் முழுமையும் நடந்த சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கை காரணமாக 500,000 மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டியதாயிற்று. அப்போது கால்நடையாகவே மக்களும் புலிகளும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை. இந்த நிலைமையில் புலிகளின் குரல் வானொலியும் நகர வேண்டியதாகிறது. இத்தாலிய தயாரிப்பு டிரான்ஸ்மிட்டரை பாதுகாப்பதற்காக அதனை தலையில் சுமந்த நாவல்குழி கடல் நீர் ஏரியை கடந்த அனுபவங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இடம்பெயர்ந்து தென்மராட்சி பகுதியில் உள்ள மந்தைவில் பகுதியில் மின்கம்பத்தில் அண்டனாவை கட்டி புலிகளின் குரல் வானொலியை இயக்கினார்கள். அதுவும் சில காலங்களுக்கே சாத்தியமாகியது. தென்மராட்சி பகுதியை நோக்கி இராணுவம் முன்னேறி வந்ததன் காரணமாக அங்கிருந்து கிளாலி கடல் நீரேறி வழியாக வள்ளங்களில் வன்னி நிலப்பரப்புக்குள் பயணித்து பூநகரிக்கு மக்களும் புலிகளும் செல்கிறார்கள். அதிலிருந்து கிளிநொச்சி நோக்கி நகர்ந்தார்கள். புலிகளின் குரல் வானொலி கிளிநொச்சி நோக்கி நகர்ந்தது.
கொள்ளும் மாவீர தியாகம் சொல்லும் உணர்வோடு உள்ள முருகும் தமிழீழம் வென்று நிமிரும் துயிலும் வீர குழந்தைகள் மேலே சபதம் எடுப்போம் விடுதலை வாழ்வே. கார்த்திகை மாசம் வாசலி வந்தால் போத்திடும் தேசம் புது போலி உடனே, போத்திடும் தேசம் புது போலி உடனே. வீதிகளை சீராக்கி வளைவுகளை அழகாக்கி தேசியத்தின் பாடல் எங்கும் கேட்க வகை செய்வோம். வாசலங்கு தோரணங்கள் மா கோல முட்டங்கள் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கொண்டு வடிவாயலில் செய்வோம். பெருபோதம் எல்லாமே பந்தல்களை அமைப்போமே, அதற்குள்ளே மாவீரர் வழிபாட்டு செய்வோமே.
நினைவெல்லாம் ஒன்றாக திகழும் அந்த பெருநாள் மாவீர தினம்
தலைவரது உரை கேட்டு தமிழீழ நிலை கேட்டு அகவணக்கம் செய்யும் நேரம் அமைதி கொண்டிடுவோம். மணியொலிகள் செவி சேர பொது விளக்கு சுடரேற குயிலும் இல்ல பாடல் கேட்டு உணர்வால் ஒன்றிடுவோம். சாவழிது போனாலும் தரிதங்களான வரை உறவுகள் எல்லாமே தொழுகின்ற வேலை இது. பாசலி வந்தால் ஊத்திடும் தேசம் புது போலி உடனே பாட்டுக்கள் சொல்லி துயிலிடம் மீதில் தொடும் தொடும் வந்து மழை துளிகள் இந்த தேசம் அழிச்சு கொள்ளும். மாவீர தியாகம் சொல்லும் உணர்வோடு உள்ள முருகும் தமிழீழம் வென்று நீமிரும். துயிலும் வீர குழந்தைகள் மேலே சபதம் எடுப்போம் விடுதலை வாழ்வே. கார்த்திகை மாசம் வாசலி வந்தால் போத்திடும் தேசம் புது போலி உடனே போத்திடும் தேசம் புது போலி உடனே.
தியாகத்தின் சிகரங்கள் வீர ஜாகத்தின் நகரங்கள் காற்றோடு கலந்த எங்கள் வீர காவியமான கண்மணிகளின் உயிரோடு மல்புலிகளின் குரல் சிறப்பு விரப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோ. நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகிறோ. உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மலர்ந்திடும் பூமி ஏனெறியது சாமி தமக்கென வாழ்ந்தாலேதும் இளையாது. பாரெம்முயி நாடு நாம் வாழ்ந்திடும் வீடு நிலத்திலே வாழ்க்கை எங்கள் மண்ணோடு. உயிர் கொடையாகும் வீரர்கள் வாழ்வு கழப்பதிவாகி தினம் வாழும் கழப்பதிவாகி தினம் வாழும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோ. நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.
உயிர்விடும் போது தீ அழுதிடும் பாரு. இனத்தையே காக்கும் இவர் வரலாறு சாயமை தொடும் போது நாம் அஞ்சுதல் கேடு. துணிந்தவர் யாக்கும் துன்பம் நெருங்காது. நெருப்பென வேகும் வேங்கைகள் தேகம் இனத்துயர்த்தீர ஒளியேற்றும். இனத்துயர் தீர இங்கு ஒளியேற்றும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோ. நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகிறோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.
இரண்டாயிரத்தி 2009 16 மே 20 வரை செவிகளோடு உறவாடிய புலிகளின் குரல். மே 18 தமிழர் வாழ்வியலில் மறக்கப்பட முடியாத ஒரு துயர் நாள்தான். அதே நாளில் அதற்கு முன்னர் நிகழ்ந்தறிய வரலாற்று பதிவுகளை விரட்டி பார்ப்பது பொருத்தமானதாக அமையும். அதன் ஒரு அங்கமான பன்னி ஊடக வரலாற்றில் தனி இடம் பெற்றிருந்த புலிகளின் குரல் தோற்றம், அது எதிர்கொண்ட சவால்கள், அதன் இறுதி பயணம் தொடர்பிலான மேலோட்டமான பார்வை உங்களோடு.
கீதம் ஒலிக்குது காலையிலே, இளவேதம் இசைக்குது காதினிலே. கீதம் ஒலிக்குது காலையிலே, இளவேதம் இசைக்குது காதினிலே.
இருபத்தோராம் நாள் நவம்பர் மாதம் 1990 ஆண்டு அன்று புலிகளின் குரல் வானொலி தமிழீழ தேசிய தலைவர் அவர்களினால் தொடங்கி வைக்கப்படுகிறது. யாழ் குடா நாட்டை முதன்மையாக கொண்டு அன்றைய காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் மக்கள் செறிந்து வாழும் நிலையில் யாழ்ப்பாண கோட்டைக்கு அருகில் வைத்து பண்பலையில் 98 அதிர்வெண்ணில் புலிகளின் குரல் வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழீழ விடுதலையினை சீர்குலைக்கும் நோக்கில் சில தீய சக்திகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாசகார வேலைகளுக்கு மத்தியிலும் புலிகளின் குரல் தனது செயற்பாட்டினை மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்கிறது. அதாவது ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களின் உரிமை குரலாகவும் எதிரியின் பொய்மைக்கு எதிரான உண்மை குரலாகவும் ஓங்கி ஒலிக்க வேண்டுமென்ற தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் விருப்பத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ஊடகமாக அன்று புலிகளின் குரல் காணப்படுகிறது. தமிழீழ விடுதலை போராட்டத்தினை ஒடுக்க சிங்கள அரசு எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டு தோல்வியையே கண்டுள்ளது. தமிழ் மக்களின் விடுதலையினை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் புலிகளின் குரல் வானொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஊடாக மக்களுக்கான கருத்துக்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழ் மக்களின் கலை கலாச்சாரத்தையும் தொன்மையினையும் வரலாறுகளையும் பன்னாடுகளின் வரலாறுகளையும் எடுத்து கூறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில்
இடம்பெற்றன. கேள்வி பயனுன்னால் நாம் பருவம் அதை கேட்டு.
இவ்வாறு யாழ்ப்பாணத்தை 1994 ஆண்டு சூரிய கதிர் படை நடவடிக்கை மூலம் வல்வளைப்பு செய்த ஸ்ரீலங்கா படையினர் அங்கிருந்த 500,000 மேற்பட்ட மக்களை ஓரிரவில் வெளியேற்றினார்கள். இதேவேளையில் மக்களிற்கான ஒரு ஊடகமாக புலிகளின் குரல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒலிபரப்பு நிலையத்தினை இடம்பெயர்த்திக் கொண்டு ஒரு நாள் கூட இடைநிறுத்தாது பனிமரங்களிலும் பாரிய உயர மரங்களிலும் தனது கோபுர செயற்பாடுகளை மேற்கொண்டு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கான ஊடகமாக செயற்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழீழ விடுதலை புலிகளின் அனைத்து செயற்பாடுகளும் மன்னிக்கு மாற்றப்படுகிறது. இந்நிலையில் கிளிநொச்சி பகுதிக்கு புலிகளின் குரலின் நிறுவன செயற்பாடுகள் மாற்றப்படுகின்றன. கிளிநொச்சியில் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த புலிகளின் குரல் ஸ்ரீலங்கா படையினரின் பல்வளைப்பு காரணமாக மக்களும் வானொலியும் இடம்பெயர்ந்து மாங்குளம் பகுதியில் சிறிது காலம் இயங்குகிறது. இவ்வாறு பல பொருட்கள் இழப்புகள் ஊடகத்துக்கான இலத்திரனியல் பொருட்கள் இழப்புகளுக்கு மத்தியில்தான் புலிகளின் குரல் வானொலி மக்களுக்கான கருத்து ஊடகமாக இடைவிடாத செயற்பட்டுக் கொண்டிருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட இடர்களுக்கு மத்தியில் பல தடவைகள் வானொலியின் ஒலிபரப்பு சேவையின் தளத்தினை மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் தான் ஒட்டு சுட்டான் கூழாமுறைப்பில் உள்ள உயரமான இடத்தில் தனது ஒலிபரப்பு நிலையத்தினை அமைத்து இயக்கிக் கொண்டிருந்தது. இருந்தும் இழப்புகளை எதிர்கொண்டு இடைவிடாத மக்களுக்கு கருத்து சொல்லும் செயற்பாடுகளை புலிகளின் குரல் வானொலி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமாதானம் வரையான காலப்பகுதிகளில் பல்வேறு தாக்குதல்கள் புலிகளின் குரல் வானொலியினை நோக்கி நடத்தப்படுகின்றன. 10 மேற்பட்ட வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் அதன் பணி இடையறாது தொடர்ந்து நடைபெறுகிறது. சமாதான காலத்தில் புலிகளின் குரலின் வளர்ச்சியில் அடுத்த படிநிலையினை எட்டுகிறது.
போலி திரைகளே நீ கிழிப்பாய், இளவேலிக்கு அப்பாலும் நீ ஒலிப்பாய். போலி திரைகளே நீ கிழிப்பாய்.
இதில் பல்வேறுபட்ட வளர்ச்சிகளை கொண்டு தாயகத்தின் அனைத்து பகுதிகளிலும் புலிகளின் குரல் வானொலி பண்பலையில் ஒலிபரப்பாக்கப்படுகின்றது. திருகோணமலையில் வெறுதல் கல்லடி என்ற இடத்தில் மீள் ஒலிபரப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கிழக்கிற்கான வானொலி செயற்பட்டுக் கொண்டிருக்கையில் ஸ்ரீலங்கா அரசின் பயங்கரவாத செயல்கள் காரணமாக பணியினை இடைநிறுத்தி வன்னியில் இருந்து கொண்டு விரிவுபடுத்தப்பட்ட ஒலிபரப்பு தொழில்நுட்ப வசதிகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2005 தொடக்கத்தில் இருந்து புலிகளின் குரல் புலம்பெயர் தமிழர்களுக்கும் கேட்க வேண்டும், அத்துடன் வளர்ந்து செல்லும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் புலிகளின் குரல் வானொலியும் தன்னை வளர்த்துக் கொண்டு இணையதளத்தில் ஏறி உலகம் முழுக்க ஒலித்ததுடன் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தது. இந்நிலையில் விடுதலை புலிகளின் உத்தியோகபூர்வ வானொலியாக தமிழீழ விடுதலை புலிகளின் அறிவிப்புகள் உள்ளிட்ட களமுனையின் எதிரி மீதான தாக்குதல்கள் போராளிகளின் பீரச்சாவு என்பனவற்றையும் உறுதிப்பட மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கையில் பன்னியிலிருந்து தனது சேவையினை விரிவுபடுத்தும் நோக்கில் கொக்காவில் பகுதியில் வானொலி ஒலிபரப்பு தளத்தினை அமைத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கையில் 2006 June 18 புலிகளின் குரல் கொக்காவில் ஒலிபரப்பு கோபுரம் உள்ளிட்ட ஒலிபரப்பு நிலையம் தகர்த்து அளிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் புலிகளின் குரல் நிறுவனம் மீது நடத்தப்பட்ட 11th நேரடியான தாக்குதல் ஆகும். 2007 11th 27 மாவீரர் நாள் ஒலிபரப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாலை இடம்பெறும் தலைவர் அவர்களின் மாவீரர் நாள் உரையினையை தடுக்கும் நோக்கில் கிளிநொச்சி 155 கட்டை பகுதியில் அமைந்திருந்த வானொலியின் நடுவு பணியகம் மீது தாக்குதல் கிபர் விமானங்கள் மிக மோசமான தாக்குதலை நடத்தியுள்ளன. இந்த வான் தாக்குதலில் அறிவிப்பாளர் இசைவெளி செம்பியன், பொறியியல் பகுதியினை சேர்ந்த சுரேஷ் லிம்பியோ, ஓட்டுநர் தர்மலிங்கம், புலிகளின் குரல் வானொலியின் பணியாளர்கள் நாட்டுப்பற்றாளர்களாக உயிரிழந்தார்கள். இசைவெளி செம்பியனின் பிள்ளைகள் மூவரும் தந்தையாரோடு May 18 இராணுவத்தினரிடம் சரணடைந்த நிலையில் இன்று வரை அவர்கள் பற்றிய எந்த தகவலும் வெளியாக தெரியாது.
எங்க தேசத்திலே இடி விழுந்தது ஏனம்மா,
அது மறுபடியும் உயர்ந்து நிற்கும் பாறையா,
இது கால தேவன் தந்து விட்ட சாபமா,
கிபர் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அதன் ஒலிபரப்பில் தடங்கள் ஏற்படவில்லை. குறித்த நேரத்தில் மாவீரர் நாள் உரை ஒலிபரப்பாகியது. இதன் பின்னான காலத்தில் எதிரியின் பல்வளைப்புக்கு மத்தியில் கொக்காவில் பகுதியில் உள்ள ஒலிபரப்பு கோபுரத்தினை கலக்கி அங்கிருந்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான பணியில் ஏனைய போராளிகளுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கையில் 12/9/2008 அன்று புலிகளின் குரல் போராளி லெப்டினன்ட் இசியரசன், போர் உதவிப்படை வீரர் விக்னேஸ்வரன் ஆகியோர் உயிர் துறக்கின்றனர். பல்வேறு நெருக்கடிகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் மத்தியில் கிளிநொச்சியின் பல இடங்களில் நகர்த்தப்பட்டு ஒலிபரப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கரடிப்போக்கு சந்திக்கு அண்மித்த பகுதியில் 2 இடங்களிலும், பரந்தன் பகுதியில் 2 இடங்களிலும் புலிகளின் குரல் ஒலிபரப்புகள் ஸ்ரீலங்கா படையின் அச்சுறுத்தல்கள் மத்தியில் மாற்றப்பட்ட போதிலும் அதன் ஒலிபரப்பில் தடைகள் ஏற்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசின் அச்சுறுத்தல்கள் காரணமாக மீண்டும் விசுவமிட தொட்டியடி பகுதிக்கு மாற்றப்பட்ட புலிகளின் குரல் அங்கிருந்து கொண்டு 2008 மாவீரர் நாள் ஒலிபரப்பினை மேற்கொண்டிருந்தது. இந்நிலையில் 2008 மாவீரர் நாள் உரை மக்களை சென்றடைய விடாது பரந்தனில் இருந்த புலிகளின் குரல் ஒலிபரப்பு நிலையம் மீதும் ஸ்ரீலங்கா வான்படையால் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இவ்வாறு எதிரியின் பல்வேறு தாக்குதல்களுக்கு புலிகளின் குரல் வானொலியின் பொறுப்பாளரின் திட்டமிடலின் அடிப்படையில் தாக்குதல்களில் இருந்து தப்பித்துக் கொள்கிறது. பென்னி மீதான போர் நடவடிக்கை காரணமாக ஸ்ரீலங்கா படையினர் தொடரான பல் வளைப்பினை மேற்கொண்டிருந்த காலப்பகுதியில் மக்களுக்கு ஆறுதலாக புலிகளின் குரல் மட்டுமே செயற்பட்டது. விஸ்வமடுவில் இருந்து இடம்பெயர்ந்த வானொலி உடையார்கட்டு, சுதந்திரபுரம், தேவிபுரம், இரணைப்பாலை என்று நகர்ந்து இடைவிடாது இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உறவு பாலமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தது. மரங்களில் அன்று நாக்கள் கட்டப்பட்டும் அறிவிப்பு நடைபெறும் இடமும் செய்தி தொகுக்கும் இடமும் ஒரே இடமாக மாறிய நிலையிலும் புலிகளின் குரல் எதிர்கொண்டது. ஒலிபரப்பில் பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் போது செய்தி தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்படும். அறிவிப்பு இடம்பெறும் போது அந்த இடத்தில் அமைதி பேணப்பட முயற்சி செய்யப்பட்டாலும் போரின் ஒலி அந்த இடத்தினை வந்து சேர்வதை தவிர்க்க முடியாது. இதனை விடவும் புலிகளின் குரல் ஒலிபரப்பு கலியகமாக சிறிய வாகனங்களை பயன்படுத்திய நிகழ்வும் நிகழ்ந்தேறியது. வாகனத்தின் இருக்கைகள் சில அகற்றப்பட்டு ஒலிப்பதிவு கணினிகள், ஒலிவாங்கிகள் என்பனவற்றுடன் சிறிய ஒலிபரப்பு மற்றும் ஒலிப்பதிவு கலியகமாகவும் புலிகளின் குரல் வாகனங்கள் சிலவற்றை பயன்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இறுதியில் இடைவிடாது மக்களுக்கான கருத்துக்களையும் விடுதலை புலிகளின் தாக்குதல்களையும் ஸ்ரீலங்கா படையினரின் தாக்குதல்களின் உயிரிழந்த உறவுகளின் விவரங்களையும் மக்களுக்கும் பன்னாடுகளுக்கும் உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டிருந்த புலிகளின் குரல் வானொலி இறுதியிலும் வலஞ்சன்மட பகுதியிலும் பின்பு முள்ளிவாய்க்காலில் 3 மேற்பட்ட இடத்திலும் இடம்பெயர்ந்து கொண்டு தனது சேவையினை வழங்கியது.
ஒலிக்குது காலையிலே இளவேதம் இசைக்குது காதினிலே, நாதம் எழுப்பிடும் புலிக்குரலே தினம் நாங்கள்.
முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் புலிகளின் குரல் செயற்பட்டுக் கொண்டிருந்த போது நடைபெற்ற எரிகணை தாக்குதலின் போது அதற்கு அருகாக நின்றிருந்த விடுதலை புலிகளின் இராணுவ பேச்சாளர் இளந்திரையன், அரசியல் துறையைச் சேர்ந்த தியாகராஜா ஆகியோரும் வானொலி அறிவிப்பாளரான அந்தணனும் காயமடைகின்றனர். 2009 மே மாதம் 15 காலையில் ஒலிபரப்புகள் ஆரம்பமாகின்றன. முற்பகல் 11 வரை நடைபெற்ற இந்த ஒலிபரப்பு பாரிய தாக்குதல்களின் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. 11 சரியாக ஒலிபரப்பு நிறுத்தப்படுகிறது. அதன் பின்னர் தொடர்ந்து ஒலிபரப்பு நடத்த முடியாமல் போகிறது. அதனைத் தொடர்ந்து ஒலிவாங்கியின் ஊடாக இராணுவ வேட்டொலி சத்தங்கள் கேட்கும் நெருக்கத்தில் சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன. ஒலிபரப்பு சாதனங்கள் யாவும் சன்னங்களால் துளையிடப்படுகிறது. அன்று இரவு வரை வானொலியின் ஊடே காத்திருந்த போராளிகள் இருவர் மறுநாள் காலை 16 காலையில் அந்த வானொலி சாதனங்களுக்கு தீ வைத்து எரித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறுகின்றார்கள். புலிகளின் குரல் என்றொரு சாம்ராஜ்யமும் அத்துடன் முற்றுப்பெறுகிறது. புலிகளின் குரலை வழிநடத்தியவர் நா தமிழன்பன் 80களின் பிற்பகுதியில் தன்னை போராட்டத்துடன் இணைத்துக் கொண்டவர். அவர் யவான் என்ற பெயரிலேயே நன்கு அறியப்பட்டவர். ஊடகத்துறையில் பல்துறை ஆற்றல் கொண்டவர் அவர். மூத்த தளபதி கேணல் கெட்டு அவர்களின் புடம்போடலிலேயே வளர்ந்தவர். அதனால் கேமராக்களை கையாளுதல், பத்திரிகை துறையின் சகல நுணுக்கங்கள், வானொலியின் ஒலிபரப்பு தொழில்நுட்பம் முதல் கவிதையின் சந்தம்பரையில் அவர் கை தேர்ந்தவராகவே விளங்கினார். ஊரில் ஒரு காலை இழந்த அவரின் வேகமான செயற்பாட்டுக்கு ஈடு கொடுப்பதென்பது மிகவும் கடினமான விடயம். ஆனாலும் அவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் புடம் போடப்பட்ட பல ஊடகர்கள் இன்னமும் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கின்றார்கள். அனலாக் தொழில்நுட்பத்தில் இடம்பெற்ற புலிகளின் குரல் வானொலியை டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு மாற்றி இணையதளம் செய்மதியில் வெளிவர செய்தமை அவரது தனிப்பட்ட உழைப்பின் வெளிப்பாடு என்பதற்கு மாற்று கருத்தில்லை. வானொலியின் இறுதி கணம் வரையில் அதற்காக உழைத்த அவரும், புலிகளின் குரலுக்காக இறுதி வரை பணியாற்றிய தி தவபாலனும் இறுதி நாட்களில் காணாமல் போனார்கள். அவர்கள் பற்றிய தேடல் இன்னமும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது.
வாசலங்கும் வந்து தினம் வாழ்த்துரைக்கும் குரலே, வல்ல புலி வீரனுக்கு மாலையிடும் குரலே, பீசும் தமிழ் வாசமதை தூவும் எங்கள் குரலே, விடுதலைக்கு போர் தொடுக்கும் வேங்கைகளின் குரலே, புலிகளின் குரலே, புலிகளின் குரலே, புதியதோ சரிதம் எழுதிடும் குரலே, விடியலின் குரலே, விடியலின் குரலே, வேங்கைகள் பாடிடும் விடுதலை குரலே, வாழ்க வாழிய நலம் யாவும் சூழுக, வானோசை வாழிக காதோர